Shall we turn to the book of Revelation, chapter 6?
வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்திற்கு நாம் செல்லலாம்.
Verse 1 and 2 we will read in the beginning.
ஆரம்பத்திலே நாம் ஆறாம் அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
The book of Revelation, chapter 6, 1 and 2.
வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன்மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்.
May the Lord bless the reading of this scriptural portion.
Kartharthame inda veda pagudiyai namakku aashirvadithu koduparaga.
This day we have started with the book of Revelation and completed two of our classes.
Inda naalile velippaduthina visheshathai naam aarambithu sila adhigarangalai naam poorthi seidirukrom.
As I told you in the beginning, if you read this portion, it is very easy for you to understand when I speak.
ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பகுதியை நீங்கள் நன்றாக படித்து புரிந்து கொண்டால் மற்ற பகுதிகள் லகுவாயிருக்கும்.
So we have considered about the three major division of the book of Revelation.
ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே மூன்று முக்கியமான பிரிவுகளை குறித்து நாம் சிந்தித்தோம்.
And we have come to the third division, that is in chapter 4.
இங்கே மூன்றாவது பிரிவு நான்காவது அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறதை நாம் பார்த்தோம்.
Now chapter 4 verse 1 very clearly says that from that time onwards all the recorded events are in future.
அங்கே நான்காவது அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லா நிகழ்ச்சிகளுமே வரக்கூடியதை தெரிவிக்கிறதாக இருக்கிறது.
Now I told you the most important chapters of the book of Revelation is chapter 4 and 5.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக முக்கியமான அதிகாரங்கள் நான்கும் ஐந்தும் ஆகும்.
The reasons I told you,
அதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
In chapter 4 we see the worship of the creator.
நான்காம் அதிகாரத்தில் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம்.
God is the creator.
தேவன் சிருஷ்டிகராயிருக்கிறார்.
And he has created everything for his pleasure.
அவருடைய மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்திற்காக அவர் சிருஷ்டித்தார்.
So he is the owner of the heavens and the earth.
இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அவர் உரிமையாளராக இருக்கிறார்.
But today,
ஆனால் இன்றைக்கு
something else has happened.
வேற ஏதோ நடந்திருக்கிறது.
This earth is now occupied by an illegal occupant.
இந்த பூமியானது சட்டவிரோதமான ஒருவனால் அங்கே ஆளப்பட்டு வருகிறது.
Who is the illegal occupant?
யார் அந்த சட்டவிரோதமானவன்?
The Satan is the illegal occupant.
சாத்தான் தான் சட்டவிரோதமாக வந்து குடியிருக்கிறான்.
Actually, this earth is not belong to him.
உண்மையிலேயே இது அவனுக்கு சொந்தமானதல்ல.
But he says that I am the owner of this earth.
ஆனால் அவன் சொல்லுகிறான், இந்த பூமி எனக்கு சொந்தமானது.
But the real owner has to come.
உண்மையான உரிமையாளர் வர வேண்டும்.
And he wants to redeem this earth.
அவர் இந்த பூமியை மீட்க விரும்புகிறார்.
So in chapter 5 we see the redemption.
ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த மீட்பை குறித்து பார்க்கிறோம்.
The owner is having a seven sealed book.
இந்த உரிமையாளர் ஏழு முத்திரைகள் இடப்பட்ட ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்.
That is the purchase deed, the document, the purchase deed of the earth.
அது பூமியை விலைக்கு வாங்கின ஒரு பத்திரத்தை போல இருக்கிறது.
That is the owner is coming here.
அந்த உரிமையாளர் வருகிறார்.
There is only one person who can open the seal.
இந்த முத்திரைகளை ஒரே ஒருவர் மாத்திரம் தான் உடைக்க முடியும்.
Jesus Christ, the only begotten son of the Father.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரன், அவர் மாத்திரமே அதை உடைக்க முடியும்.
He is the owner of the earth.
அவர் தான் இந்த பூமியின் சொந்தக்காரர்.
So I told you when they used to do the purchase deeds.
இப்படிப்பட்ட காரியங்களை விலைக்கு வாங்கும் பொழுது
they prepare two documents.
இரண்டு பத்திரங்களை தயார் செய்கிறார்கள்.
One is a sealed document.
அதிலே ஒன்று முத்திரையிடப்பட்டது.
And one is an open document.
மற்றொன்று திறந்த நிலையில் இருக்கும்.
Now we read from the book of Jeremiah how in the Old Testament people used to prepare the documents.
எரேமியாவிலே நாம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டிலே எப்படி இப்படிப்பட்ட பத்திரங்களை தயார் செய்கிறார்கள் என்று பார்த்தோம்.
Now I taught you but let me ask one question.
நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Because I want to know whether you are following or not.
நீங்கள் நான் சொல்கிறதை தொடர்ந்து புரிந்து கொள்கிறீர்களா என்பதை அறிய விரும்புகிறேன்.
As I told you, I have a bad habit of asking questions.
நான் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய மோசமான பழக்கம் உடையவன் என்று சொன்னேன்.
Now I told you in heaven in the hands of the Father heart, there is a sealed book.
கர்த்தருடைய கரத்திலே அங்கே அங்கே மோட்சத்திலே ஒரு முத்திரையிடப்பட்ட புத்தகம் இருக்கிறது என்று
சொன்னேன். But now I could let me ask you, which is the open book?
இப்பொழுது நான் கேட்கிறேன், திறக்கப்பட்ட புத்தகம் என்பது எது?
Following my question?
என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரிகிறதா?
Okay, in heaven there is a purchase deed, there is a sealed book.
பரலோகத்திலே முத்திரையிடப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது.
The original document.
அதுதான் ஒரிஜினலான ஒரு பத்திரம்.
Now the same document, but there is an open one. Everybody can read and understand whose this property is.
அதே பத்திரமானது எல்லாரும் வாசிக்கத்தக்க நிலைமையிலே திறந்த நிலைமையிலே இருக்கிறது.
So which is the open one? You tell me.
இதிலே திறக்கப்பட்ட ஒன்று எது?
Yeah brother, you are right.
நீங்கள் சொன்னது சரியான ஒரு பதில். வேதாகமம்.
Yes, Bible starts with a statement like this.
வேதாகமம் இப்படிப்பட்ட வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது.
In the beginning,
ஆதியிலே,
God created heaven and the earth.
தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
So Bible says the earth belongs to God.
தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பூமி கர்த்தருக்கு சொந்தமானது.
So the Bible is an open book which shows that the earth belongs to God.
ஆகவே இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தம் என்பதை வேதாகமமே திறந்த புத்தகமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது.
Now the one thing the owner has to do,
உரிமையாளர் செய்ய வேண்டிய ஒரு காரியம்,
he has to remove the illegal occupant.
அங்கே சட்டவிரோதமாக குடியிருக்கிறவனை நீக்க வேண்டும்.
And to remove him, a force has to apply.
அவனை வெளியேற்றுவதற்கு சில கடினமான காரியங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும்.
Now in the book of Revelation,
இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில்,
the whole event is the forcible removal of the illegal occupant.
இந்த சம்பவங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக குடியேறுகிறவனை வெளியேற்றுகின்ற ஒரு காரியம்.
So God is sending three judgments for that.
ஆகவே கர்த்தர் மூன்று விதமான நியாய தீர்ப்புகளை அனுப்புகிறார்.
Now we are going to study about that judgments.
இப்பொழுது நாம் அந்த நியாய தீர்ப்புகளை குறித்து பார்க்க போகிறோம்.
Or in a summary we can say the whole book is dealing with the judgment that is going to come.
மொத்தத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்ய போகிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கிறோம்.
Now look at that, I have given the highlights here.
அங்கே முக்கியமான சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம்.
Now we see chapter 4 and 5.
நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களிலே
that Jesus Christ is taking a scroll.
இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தை எடுக்கிறார்.
Now sir, then we see the three judgments.
அதற்கு அப்புறம் மூன்று நியாய தீர்ப்புகளை பார்க்கிறோம்.
1.
முதலாவது,
note down the seal judgment.
குறித்துக் கொள்ளுங்கள், அந்த முத்திரையின் நியாய தீர்ப்பு.
That is mentioned in chapter 6 verse 1 to 8.
ஆறாம் அதிகாரத்திலே முதல் எட்டு வசனங்களை நாம் பார்க்க முடியும்.
Then we see about the seven trumpet judgment.
அதற்கப்புறம் ஏழு எக்காலங்களை அடிப்படையாக கொண்ட நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம்.
That we read in chapter 8.
அது எட்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Then we see about the seven bowl judgment.
அதற்கப்புறம் அங்கே ஏழு கலசங்களை குறித்த காரியத்தை பார்க்கிறோம்.
That is in chapter 15.
அது 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது.
And 16 also.
16ஆம் இருக்கிறது.
So we see then the Lord Jesus is coming.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது,
and they are arresting the Satan.
அங்கே சாத்தானை கைது செய்யும் பொழுது,
and will be thrown into the bottomless pit.
அங்கே அடியில்லா குழியிலே அவன் தள்ளப்படுகிறான்.
And he is ruling the whole earth.
அவன் பூமி முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்.
So this is the summary.
இதுதான் அதனுடைய சுருக்கம்.
The whole summary of the book of Revelation.
இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மொத்த சுருக்கமான காரியமாக இருக்கிறது.
Now when you study the book,
இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது,
you study the book of the judgments which is mentioned.
இங்கே சில நியாய தீர்ப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
But when you see that in between some events that is taking place during the 7 years is mentioned.
இந்த ஏழு வருஷங்களிலே இடையிடையே நடக்கக்கூடிய சில சம்பவங்களையும் அங்கே பார்க்கிறோம்.
So actually that is events are not written in a chronological order.
அந்த நிகழ்ச்சிகள் அந்த வரலாற்று பூர்வமான வருஷத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டதை பார்க்க முடியாது.
During the period of judgments,
அந்த நியாய தீர்ப்புகளின் நேரத்தில்,
some other things are happening.
சில மற்ற காரியங்களும் சம்பவிக்கிறது.
So that is recorded in between.
அது இடையிடையே சொல்லப்பட்டிருக்கிறது.
So you have to study that separately.
ஆகவே அதை நீங்கள் தனித்தனியாக படிக்க வேண்டும்.
Now let us go into the study.
இப்பொழுது நாம் அதற்கு செல்லலாம்.
I hope all of you are ready now.
நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன்.
The first one, the seven seal judgment.
முதலாவது ஏழு முத்திரைகள் அடங்கிய அந்த நியாய தீர்ப்பு.
So then we see about the seal judgment.
இந்த முத்திரை நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கும் போது,
chapter 6 verse 1.
ஆறாம் அதிகாரம் முதல் வசனம்.
We see the first seal is broken.
முதலாம் முத்திரை அங்கே உடைக்கப்படுகிறது.
Then there is a living creature.
அங்கே ஜீவன் இருக்கிறது.
The living creature like the lion.
அங்கே ஜீவன்களில் ஒன்றான சிங்கத்தை பார்க்கிறோம்.
We saw the four living creatures.
நான்கு ஜீவன்களை பார்த்தோம்.
And there is the eyes inside and outside.
அங்கே உள்ளும் புறமும் கண்கள் உள்ளது என்று பார்க்கிறோம்.
So one of the living creature came.
அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று வந்தது.
And we see that he is saying, "Come."
வா என்று அழைக்கிறார்.
Then immediately there we see a white horse is appearing.
உடனே ஒரு வெள்ளை குதிரை அங்கே வருகிறதை பார்க்கிறோம்.
And upon the white horse,
அந்த வெள்ளை குதிரையின் மீது,
we see a man is seated here.
அங்கே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான்.
First seal.
முதலாவது முத்திரை.
When the first seal was broken,
முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது,
a white horse is coming.
ஒரு வெள்ளை குதிரை வருகிறது.
A man is seated on the white horse.
அதன் மீது ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறான்.
And we see that there is a crown upon his head.
அவனுடைய தலையில ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது.
And he has a bow in his hand.
அதன் கீழே ஒரு வில்லை அவன் பிடித்திருக்கிறான்.
But there is no arrow.
அந்த வில் இருக்கிறது ஆனால் அம்பு இல்லை.
What is the use of a bow without an arrow?
அங்கே அம்பு இல்லாத வில்லினால என்ன பிரயோஜனம்?
Only bow is there, no arrow.
அந்த வெறும் வில் மாத்திரம் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை.
So he is coming here.
ஆகவே அவன் வருகிறான்.
That is the first seal.
இதான் முதலாம் முத்திரை.
Who is this person?
இந்த நபர் யார்?
He is coming in a white horse.
அவன் வெள்ளை குதிரையிலே வருகிறான்.
And he is coming to conquer the whole world.
உலகம் முழுவதையும் ஜெயிக்கிறவனாக வருகிறான்.
And he conquers it.
அவன் வெற்றி பெறுகிறான்.
Some says this is Jesus Christ.
சிலர் இது இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்.
But it is not Jesus Christ.
ஆனால் இயேசு கிறிஸ்து அல்ல.
The reason because Jesus Christ is the one who is breaking the seal.
ஆண்டவர் தான் அந்த முத்திரையை உடைக்கிறதுனாலே இது இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியாது.
He is already in heaven.
அவர் ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறார்.
It is not the Christ who is going to come.
இது கிறிஸ்து அல்ல.
And we don't read anywhere that Christ is having a bow in his hand.
எந்த வேறு எந்த இடத்திலாவது கர்த்தர் ஒரு வில்லை வைத்திருக்கிறதாக நாம் பார்க்க முடியாது.
Nowhere in the Bible it is mentioned that.
வேதாகமத்தில் வேற எங்கேயும் இல்லை.
So this person cannot be the Christ.
ஆகவே இந்த மனிதன் கிறிஸ்துவாக இருக்க முடியாது.
Now who is this person?
இந்த நபர் யார்?
Now to understand this person,
இதை புரிந்துகொள்வதற்கு,
we have to go to another passage of the scripture.
வேதாகமத்தின் இன்னொரு பகுதிக்கு நாம் போக வேண்டும்.
Now I want to turn your attention to that passage.
அந்த பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு போக விரும்புகிறேன்.
That is in Matthew chapter 24.
அது மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில்.
In Matthew chapter 24.
மத்தேயு 24 லே.
Just listen carefully before reading.
இதை வாசிக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் கவனிங்க.
The disciples came to the Lord Jesus Christ.
கர்த்தரிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்டார்கள்.
And said that the Lord, when you are going to come?
கர்த்தாவே, நீர் உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும்?
And you give us some sign of your coming.
நீர் வருகிறதற்கான அடையாளம் என்ன?
So we want to know when you are going to come.
நீர் எப்பொழுது திரும்ப வருவீர் என்று கேட்டார்கள்.
In Matthew chapter 24,
மத்தேயு 24
the disciples are gathered around the Lord Jesus Christ.
சீஷர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை சுற்றி கொண்டு,
and he is explaining to the disciples the signs of his coming.
அவர் சில அடையாளங்களை அங்கே சொல்கிறார்.
Now you look at the signs.
அந்த அடையாளங்களை பாருங்கள்.
And Matthew 24 verse 5, you read that.
24:5 ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள்.
Now Lord Jesus Christ is giving sign after sign to his disciples.
அடையாளங்களுக்கு மேல் அடையாளங்களாக கர்த்தர் சொல்லி கொண்டு போகிறார்.
Sign of his coming.
அவர் வருகிறதற்கான அடையாளம்.
Now you tell me, you read it, which is the first sign?
முதலாம் அடையாளம் என்ன சொல்லுங்க.
You tell me the verse which we have read there.
இந்த இப்பதான் வாசிச்சமே அந்த வசனத்துல கர்த்தர்
fast
கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள்.
Sign of the arrival of the false Christ.
அங்கே தவறான கிறிஸ்து அங்கே வருகிறது முதலாவது காரியம்.
Many will come in my name and say that I am Christ.
என்னுடைய நாமத்தினாலே அநேகர் வந்து தங்களை கிறிஸ்து என்று சொல்வார்கள்.
So the first sign is coming of the antichrist or the false Christ.
முதலாவது அடையாளம் அந்தி கிறிஸ்து அல்லது உண்மை அல்லாத ஒரு கிறிஸ்து.
ஓகே,
புரிகிறதா?
Yes or no? Okay, now you read the second sign.
இரண்டாவது அடையாளத்தை பாருங்கள்.
Yeah, please read it. Matthew 24 verse 6.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
Second sign.
இரண்டாவது அடையாளம்.
The coming of the Lord Jesus.
ஆண்டவர் வருகிறதற்கான அடையாளம்.
The war and the rumors of war.
யுத்தமும் யுத்தத்தை குறித்த செய்தியும்.
Now you know, every time there's a war and rumors of war.
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யுத்தமும் யுத்தத்தை குறித்த செய்தியும் கேட்கிறோம்.
You know, for the last 100 years,
கடந்த 100 வருஷங்களாக பார்க்கும்போது,
how many war was happened on the earth?
இந்த பூமியில எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கிறது?
200 and more than 250 war took place on this planet.
கிட்டத்தட்ட 200-250 யுத்தங்கள் நடந்திருக்கிறது.
110 million people died in the war.
110 million மக்கள் அந்த யுத்தத்திலே இறந்திருக்கிறார்கள்.
It is the last century was one of the worst wars in the human history.
போன நூற்றாண்டிலே மனித வரலாற்றிலேயே மோசமான யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது.
Now the number of wars are increasing.
இப்பொழுது யுத்தங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது.
There is always wars and the rumors of wars.
எப்பொழுதுமே இப்படிப்பட்ட யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் வருகிறது.
As the Lord's coming is nearer,
கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கும் போது
the war and the rumors of war is increasing.
யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் அதிகரிக்கிறது.
Now, second, third one.
மூன்றாவது அடையாளம்.
What is the third this one?
ஏழாம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
Yeah, we see that the nation shall rise against the nation. And the kingdom against the kingdom. And the next one we see that there shall be famines and pestilences.
அங்கே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும்.
And then see the third one is the famine.
மூன்றாவது காரியம் அங்கே பஞ்சம் உண்டாகும்.
So the third sign is the famine.
மூன்றாவது அடையாளம் பஞ்சம்.
Now the fourth one,
நான்காவது அடையாளம்,
there we see that there will be pestilences.
அங்கே கொள்ளை நோய்கள் உண்டாகும்.
And the earthquake.
அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாகும்.
Now as a result of the pestilences,
இந்த கொள்ளை நோய்களின் விளைவாக
what will happen?
என்ன நடக்கும்?
Death will come.
சாவு சம்பவிக்கும்.
When earthquake comes,
அப்புறம் பூமி அதிர்ச்சி உண்டாகும் போது அங்கும் மரணம் சம்பவிக்கும்.
So we see that the fourth one is the death is mentioned.
ஆகவே நான்காவது காரியம் மரணம் என்று பார்க்கிறோம்.
Now let me explain to you.
உங்களுக்கு இதை நான் விளக்குகிறேன்.
I was going through a medical books.
சில மருத்துவ புத்தகங்களை நான் படித்துக் கொண்டிருந்தேன்.
For the last 10-20 years.
கடந்த 10-20 வருஷங்களில்
more than 25 new diseases has come in the human history.
மனித வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 25 விதத்துக்கும் அதிகமான புதிய புதிய நோய்கள் வந்திருக்கிறது.
Before 20-25 years,
20-25 வருஷங்களுக்கு முன்பு,
have you ever heard HIV, AIDS and all?
HIV, AIDS, இது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமா?
We never heard about it.
நாம் அதை பற்றி கேள்விப்படவே இல்லை.
So these are all coming new.
அது புதிதாக வருகிறது.
Have you heard about the swine flu?
பன்றி காய்ச்சலை குறித்து கேட்டிருக்கிறோமா?
The bird flu?
அங்கே பறவை காய்ச்சலை பற்றி
கேள்விப்பட்டிருக்கிறோமா?
Mad cow என்று ஒரு வியாதி கேட்டிருக்கிறோமா?
You know, we see, I was just going to, there's a more than 20-25 new diseases has come in human history.
20-25 வியாதிகளுக்கு மேலான புதிய வியாதிகள் எல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம்.
And people are afraid what is going to happen.
இனி என்ன சம்பவிக்குமோ என்று மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
You know, the last week the scientists say that we created a new living bacteria.
ஒரு புதிய பாக்டீரியாவை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாக சில விஞ்ஞானிகள் சொன்னார்கள்.
We can modify the DNA.
அந்த DNA-யை நாம் மாற்றி அமைக்க முடியும் என்று சொன்னார்கள்.
Let me tell you, people are afraid what is the new disease is going to come.
மக்கள் பயப்படுகிறார்கள், இன்னும் என்ன புதிய வியாதி வரப்போகிறதோ.
So, because of the experiments conducted in the lab, many new diseases are coming.
புதிய புதிய ஆராய்ச்சிகள் நடக்க நடக்க புதிய புதிய வியாதிகளும் வருகிறது.
Bible says the pestilences, new diseases will come.
வேதாகமம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும் புதிய நோய்களும் வரும்.
Not only that,
அது மாத்திரமல்ல,
for the last century, if you look, the number of earthquakes are increasing day by day.
கடந்த நூற்றாண்டிலே பார்க்கும் பொழுது பூமி அதிர்ச்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது.
Every moment the earth is shaking.
ஒவ்வொரு நொடி பொழுதும் பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கிறது.
Bible says the earth will move like a drunkard.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு குடிகாரன் அசைகிறதை போல பூமியை அசைந்து கொண்டது.
So Lord has given all this sign of his coming.
கர்த்தர் தன்னுடைய வருகைக்கு இவற்றை எல்லாம் அடையாளமாக சொல்கிறார்.
I will repeat it again.
மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
The first sign,
முதலாவது அடையாளம்,
Antichrist,
அந்திகிறிஸ்து.
Second sign,
இரண்டாவது அடையாளம்,
War,
யுத்தங்கள்.
Third sign,
மூன்றாவது அடையாளம்,
Famine,
பஞ்சம்.
The fourth sign,
நான்காவது அடையாளம்,
Pestilences and the earthquake or the death.
கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, மரணம்.
Now keeping this in mind,
இதை மனதிலே வைத்துக்கொண்டு,
again the fifth sign is the martyrs, many will be killed for the sake of the gospel.
அங்கே அநேக ரத்த சாட்சிகளாய் மறிக்கிறது அடுத்து சம்பவிக்கும்.
That is the fifth one.
அது ஐந்தாவது காரியம்.
Verse 9 we read.
9 வசனத்தில் இப்படி
வாசிக்கிறோம். Read verse 9.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
So we see the different sign of the Lord's coming is mentioned.
கர்த்தருடைய வருகைக்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Now keeping this in your mind,
இதை உங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு,
come to the book of Revelation.
அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாருங்கள்.
Now when the seal judgment was broken,
இந்த தீர்ப்பின் முத்திரையின் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது,
the first sign is appearing.
முதலாவது அங்கே அடையாளம் அங்கே காணப்படுகிறது.
What is the first sign?
முதலாம் அடையாளம் என்ன?
The coming of Antichrist or the false Christ.
அந்தி கிறிஸ்துவின் அடையாளம்.
And what he is going to do?
அவன் என்ன செய்ய போகிறான்?
He will say like this.
அவன் இப்படி சொல்லுவான்.
I can bring peace in the world.
நான் உலகத்திற்கு சமாதானம் கொடுக்க முடியும்.
So he is coming on a white horse.
ஆகவே அவன் வெள்ளை குதிரையிலே வருகிறான்.
And he is going to come from Europe, Bible says.
அங்கே ஐரோப்பா பகுதியில் இருந்து அவர் வருவான் என்று இங்கே வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது.
Bible says that he has to be a European, especially a Roman by race.
அவன் இனத்தின் அடிப்படையிலே ஒரு ரோமானியனாக இருக்க முடியும், ஐரோப்பா பகுதியிலிருந்து வருவான் என்று சொல்லுகிறது.
Some people say Obama is going to be the Antichrist.
சில சொல்லுகிறார்கள் ஒபாமா அந்திகிறிஸ்துவாக வருவார்.
Let me tell you, Obama is not going to be an Antichrist.
ஒபாமா அந்திகிறிஸ்துவாக வரப்போறதில்ல.
The primarily he is not a Roman by race.
அவர் ரோமர் அல்ல.
He is an African.
அவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்.
And he is from America, we know that.
அவர் அமெரிக்காவில் இப்பொழுது இருக்கிறார்.
But let me tell you one thing.
ஒரு காரியத்தை சொல்கிறேன்.
The characteristic features of an Antichrist we can see in Obama.
அந்தி கிறிஸ்துவினுடைய அடையாளங்களை ஒருவேளை அங்கே பார்க்கலாம்.
You know what are the characteristics of the Antichrist?
அந்தி கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் என்ன?
He will say that I can bring peace.
நான் சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லுவான்.
In the history of the Nobel Prize,
அங்கே நோபல் பரிசு வாங்கினவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் போது,
he is the first man who got a Nobel Prize without doing anything for peace.
சமாதானத்துக்காக ஒன்றும் செய்யாமலே நோபல் பரிசு வாங்கினவர் அவர்தான்.
What Obama has done for peace?
ஒபாமா சமாதானத்துக்காக என்ன செய்திருக்கிறார்?
Nothing he did.
ஒன்றும் செய்யவில்லை.
But the Nobel Prize he got it.
ஆனால் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது.
And that too for the peace.
அதுவும் சமாதானத்திற்காக.
Why?
ஏன்?
Because that shows that man, the world is eagerly waiting for a man who can bring peace in the world.
உலகத்திற்கு சமாதானம் எவராவது கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது.
So they gave a price and said that you bring peace. That is the way.
ஆகவே இவனுக்கு ஒரு பரிசை கொடுத்து இவரை நீர் சமாதானம் கொடும் என்று உலகம்
சொல்லுது. So that is the desire of man.
அதுதான் மனிதனுடைய ஆசை.
The second characteristic feature of Antichrist.
அந்திகிறிஸ்துவினுடைய இரண்டாவது குணாதிசயம்.
He is the greatest orator the world had seen.
உலகம் இதுவரை கண்டிராத அளவுக்கு பெரிய பேச்சாளனாக அவன் இருப்பான்.
Look at Obama.
ஒபாமாவை பாருங்கள்.
What an orator, isn't it?
என்ன அருமையான ஒரு பேச்சாளர்.
When Obama comes in the TV, everybody is watching what he is going to say.
அங்கே டிவியில ஒபாமா வரும்பொழுதெல்லாம் இவர் என்ன சொல்லுவாரோ என்று எல்லாரும் பார்க்கிறார்கள்.
And everybody likes to see Obama in the TV.
எல்லாரும் ஒபாமாவை டிவியில பார்க்க விரும்புகிறார்கள்.
And he is also very smart to talk on the TV. Every time he wants to be on the TV.
டிவியில எப்பொழுதும் வந்து சுறுசுறுப்பாக அவரும் பேச விரும்புகிறார்.
Antichrist is also going to be like that only.
அந்திகிறிஸ்துவும் அப்படித்தான் இருப்பான்.
You know, Obama went to take the oath.
ஒபாமா ஒரு உறுதிமொழி எடுக்க சென்ற பொழுது,
the car in which he traveled about more than 2 crore rupees it was.
கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் மேலாக பெறக்கூடிய ஒரு காரிலே அவர் சென்றார்.
And the name of the car, you know that?
அந்த காரினுடைய பெயர் தெரியுமா?
The beast.
Beast, மிருகம்.
That is the name was given.
அந்த அந்த பேரிலே உள்ள அந்த காரிலே அவர் சென்றார்.
I was wondering why they give the name beast like that.
ஏன் அந்த மிருகம் என்கிற பெயரை அந்த காருக்கு கொடுத்தார்கள்?
We know the Bible says the Antichrist, his name is beast.
நாம் நமக்கு நன்றாக தெரியும் அந்த அந்திகிறிஸ்துவுக்கு மிருகம் என்ற ஒரு பெயர் உண்டு.
What I mean is that the Obama shows the characteristic feature of Antichrist.
அந்திகிறிஸ்துவினுடைய சில குணாதிசயங்கள் இந்த ஒபாமாவினிடத்தில் இருக்கலாம்.
And one of the character, he has a Muslim as well as Jewish contacts.
முஸ்லீம் மற்றும் யூத தொடர்புகள் உடையவராக அவர் இருக்கிறார்.
See the speech made by Obama in Egypt was a very shocking news.
எகிப்திலே ஒபாமா பேசின பேச்சுக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது.
Everybody is is thinking that he can bring Jew and the Muslims together.
ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் யூதனையும் முஸ்லீமையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு வருவார் என்று.
This is what is Antichrist is going to do.
அந்திகிறிஸ்து இதைத்தான் செய்ய போகிறார்.
Antichrist will bring Jew and Muslims together.
அந்திகிறிஸ்து முஸ்லிம்களையும் யூதர்களையும் ஒன்று சேர்க்க போகிறார்.
Without arrow.
அங்கே அம்பு இல்லாதவன்.
Only bow is there with him.
அந்த வில் மாத்திரம் இருக்கிற.
That means with the diplomacy, with his ideas, with his knowledge, he can bring peace.
அவனுடைய சொந்த ராஜ தந்திரத்தினாலே அவன் சமாதானத்தை கொண்டு வர முயற்சிப்பான்.
So I am not saying that Obama is the Antichrist. He cannot be Antichrist.
அதற்காக நான் ஒபாமாவை அந்திகிறிஸ்து என்று சொல்லவில்லை. அவர் அல்ல.
But he is having characteristic feature of Antichrist.
அந்திகிறிஸ்துவினுடைய சில குணங்களை கொண்டிருக்கிறான்.
So Lord Jesus Christ said, the sign of his coming is the arrival of Antichrist.
அவருடைய வருகையின் அடையாளம் அந்திகிறிஸ்து வருகிறார்.
That is the first judgment that is going to come upon the earth.
பூமியிலே வரப்போகிற முதலாம் நியாய தீர்ப்பு அதுதான்.
Now comes to the second one.
இரண்டாவது காரியம்.
See, the second living creature is coming like an ox.
இரண்டாவது ஜீவன் அந்த காளையாக இருக்கிறது.
And he says, come.
வா என்று சொல்கிறார்.
Now verse 3 we read about that.
மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
Then he saw a red horse is coming.
அதிலே ஒரு சிவப்பான குதிரை புறப்பட்டது.
And he is having a sword in his hand.
அவனுடைய கையிலே ஒரு காயம் இருக்கிறது.
And we see the death is a war is taking place.
அங்கே ஒரு மரணத்துக்கு எதுவான
war is taking war.
ஒரு யுத்தம் அங்கே சம்பவிக்கிறது.
Yeah, verse 4 you read.
நான்காம் வசனத்தை வாசிக்கலாம். 6:4 அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
We see the second sign of the Lord Jesus Christ.
கர்த்தருடைய வருகையின் இரண்டாம் அடையாளம்.
What is that? War.
அங்கே யுத்தம்.
So here we see the same war is coming.
இங்கேயும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் யுத்தத்தை பார்க்கிறோம்.
The war and the rumors of war.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளும்.
So the red horse is speaking about that.
அங்கே சிவப்பான குதிரை அதை குறிக்கிறது.
Now comes to verse 5.
ஐந்தாம் வசனத்துக்கு வாருங்கள்.
The third horse is third a living creature is coming.
அங்கே மூன்றாம் ஜீவன் வருகிறது.
That is like a man.
அது மனித முகம் கொண்டது.
And says come.
வா என்று சொல்கிறார்.
And what is happening?
என்ன நடக்கிறது?
See, here is a famine.
இங்கே பஞ்சம் உண்டாகிறது.
What is a famine?
பஞ்சம் என்றால் என்ன?
There's a scarcity of food.
அங்கே சாப்பாட்டிற்கு தட்டுப்பாடு.
Now, it is coming on a black horse.
அது கருப்பு குதிரையிலே வருகிறது.
The one who is seated upon that.
அந்த கருப்பு குதிரையிலே இருந்தவன்.
Now, verse 5 and 6, please read that.
5-6 வசனங்களை நாம் பார்க்கலாம். அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்றுபடி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன்.
Now you see Matthew 24 says the third sign is famine.
மத்தேயு 25 சொல்கிறது மூன்றாவது அடையாளம் பஞ்சம்.
Here is a black horse and a man who is seated having a balance in his hand.
இங்கே ஒரு கருப்பு குதிரையிலே ஏறி இருந்தவன் ஒரு தராசை வைத்திருந்தான்.
And the prices of the food is mentioned there.
அதனுடைய பொருள்களுடைய விலையும் அங்கே போடப்பட்டிருக்கிறது.
A measure of wheat.
ஒரு படி கோதுமை.
For a dinari.
ஒரு பணத்துக்கு.
And three measures of barley.
மூன்று படி வார்கோதுமை.
For a dinar.
ஒரு பணம்.
That means one dinar is the one day wage of a common man.
ஒரு பணம் என்பது ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளிலே சம்பாதிக்க கூடிய தொகை.
If you work for 12 hours,
12 மணி நேரம் நீங்க வேலை செய்யும் பொழுது,
you will get one dinar as your salary.
உங்களுக்கு ஒரு தினார் அல்லது ஒரு பணம் கிடைக்கும்.
And if you go to market,
அங்கே மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது,
and the full amount if you give,
அந்த முழு தொகையும் கொடுத்தால்,
how much wheat you will get?
உங்களுக்கு எவ்வளவு கோதுமை கிடைக்கும்?
1 kg of wheat.
ஒரு கிலோ கிடைக்கும்.
See, nothing else you will get.
வேற ஒண்ணு வாங்க முடியாது.
There's no money to buy vegetable.
காய்கறி வாங்க பணம் இல்ல.
There's no money to buy oil.
அது எண்ணெய் வாங்க பணம் இல்ல.
Nothing is there.
வேற ஒன்றும் இல்ல.
That scarcity is too much there.
அங்கே தட்டுப்பாடு அதிகம்.
Suppose you are a very poor man.
நீங்க ரொம்ப ஏழையா இருந்தால்,
and your family is so big.
பெரிய குடும்பமா இருந்தால்
you can buy barley. Barley is a poor man's food.
அங்கே வார்க்கோதுமை ஏழைகள் வாங்குகிற ஒரு காரியம் வாங்கலாம்.
So if you give one dinar,
ஆகவே ஒரு தினாரை ஒரு பணத்தை கொடுக்கும்போது
you will get 3 kg of barley.
உங்களுக்கு 3 கிலோ பார்லி கிடைக்கும்.
See, nothing else you will get it.
வேற என்ன வாங்க முடியாது.
This shows that there is a lot of scarcity of food.
இது உணவிற்கு அதிக தட்டுப்பாடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது.
At the same time,
அதே நேரத்தில்
one thing is mentioned.
ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது.
Do not touch oil and wine.
அங்கே எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே.
What is the oil and wine?
எண்ணெயும் திராட்சை ரசமும் எதை குறிக்கிறது?
Oil and wine is the food of the rich people.
எண்ணெயும் திராட்சை ரசமும் வசதி படைத்தவர்களுடைய ஆகாரம்.
So the rich people are not affected.
ஆகவே பணக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை.
Who is affected?
யார் பாதிக்கப்படுகிறார்கள்?
Poor people are affected.
ஏழை மக்கள்.
You look at the present condition of the earth.
இன்றைக்கு பூமியில் இருக்கிற நிலைமையை பாருங்கள்.
What is the economic condition of the world?
இன்றைக்கு உலகத்தினுடைய பொருளாதார நிலைமை என்ன?
We have a great recession recently.
இப்பொழுது அங்கே ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது.
And the prices of the food items are increased like anything.
சாப்பிடக்கூடிய பொருளுடைய விலை பயங்கரமாக ஏறிக்கொண்டு போகிறது.
The poor man, he goes to the market, he cannot get much. He can get even quarter kg vegetable, he cannot get it.
ஒரு கால் கிலோ காய்கறி கூட வாங்க முடியாத நிலைமையில ஒரு ஏழை மனிதன் இன்றைக்கு இருக்கிறார்.
A poor man is struggling to meet his needs.
ஒரு ஏழை மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு திண்டாடி கொண்டு வருகிறார்.
Now the world knows very well.
உலகத்திற்கு நன்றாக தெரியும்.
The grain, the grains are nowadays reducing. Production of the grains are reducing.
அங்கே தானியங்களுடைய விளைச்சல் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது.
The whole world leaders are thinking what will happen in the future.
உலக தலைவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே என்ன நடக்க போகிறதோ என்று பயந்து போயிருக்கிறார்கள்.
If you are an economist, you understand it very well because now there's a lot of famine is going to come in the world.
நீங்கள் பொருளாதார ரீதியிலே சற்று பரிச்சயமுடையவர்களா இருப்பீர்களானால் நிச்சயமாக வருங்காலத்திலே பயங்கர பஞ்சம் இருக்கும் என்பதை உணர்வீர்கள்.
The major problem now we are facing in the world.
உலகத்திலே நாம் இன்றைக்கு எதிர்நோக்குகிற பெரிய பிரச்சனை.
The gap between poor and rich is increasing.
ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி அதிகரிக்கிறது.
The poor become poorer and poorer.
ஏழை ஒவ்வொரு நாளும் மீண்டும் ஏழையாக மாறிக்கொண்டே போகிறார்.
And the rich men are becoming richer and richer.
பணக்காரர்கள் இன்னும் அதிக பணக்காரர்களாய் கொண்டிருக்கிறார்கள்.
Their oil and wine is not affected.
அவருடைய எண்ணெயும் திராட்சை ரசமும் பாதிக்காது.
You look at the India itself.
இந்தியாவை பாருங்கள்.
For the last 15-20 years,
கடந்த 15-20 வருஷங்களில்
after Narasimha Rao became the prime minister,
Narasimha Rao பிரதமரான பிறகு
and the Manmohan Singh became the finance minister,
Manmohan Singh அங்கே வருவாய் அமைச்சராக இருந்த பிறகு
new economic policy was introduced.
புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது.
மன்மோகன் சிங் became the prime minister now.
அந்த மன்மோகன் சிங் இப்பொழுது பிரதமராகிவிட்டார்.
And continued with the same policy.
அதே கொள்கையிலே போகிறார்.
You look at the economy of the India.
இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாருங்கள்.
We say we are increasing.
நாம் உயர்ந்து கொண்டு போகிறோம் என்று சொல்கிறீர்கள். நாம் முன்னேறுகிறோம் என்று சொல்கிறீர்கள்.
What is actually progressing?
ஆனால் உண்மையிலே எது முன்னேறுகிறது?
அம்பானி, டாடா, பிர்லா, they are progressing.
அம்பானியும் டாடாவும் பிர்லாவும் தான் முன்னேறுகிறார்கள்.
But what about the poor people?
ஏழை மக்களுடைய நிலைமை என்ன?
They are struggling to meet their needs.
அவருடைய தேவைகளை சந்திக்க திண்டாடுகிறார்கள்.
Now the government has given a new name for them. You know that?
அரசாங்கம் அதற்கு புது பெயர் கொடுத்திருக்கிறது.
What is the poor people? They gave a new name.
ஏழை மக்களுக்கு ஒரு புது பெயர் கொடுத்திருக்கிறது.
They will not say poor people.
ஏழைகள் என்று சொல்ல மாட்டார்கள்.
They say BPL.
BPL.
I was wondering what is BPL in the beginning. I was not knowing what is BPL.
ஆரம்பத்தில் BPL என்றால் எனக்கு என்னன்னு புரியல.
What is BPL?
BPL என்றால் என்ன?
Below poverty line.
அங்கே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள்.
The people, they don't have food for one time in a day.
ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காதவர்கள்.
Now the number of BPLs are increasing in India.
இந்த BPLகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிறது.
The millionaires are increasing in India.
அதே சமயத்தில் பெரிய பணக்காரர்கள் எண்ணிக்கை கூடுகிறது.
The gap between have and have nots are increasing.
இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளி கூடுகிறது.
Now this is only a beginning. As the time goes, it will go on increasing.
இது ஆரம்பம் மாத்திரமே. இது நாள் போக போக இன்னும் அதிகரிக்கும்.
This is the third sign is given. The famine is given.
இது மூன்றாவது அடையாளமாக பஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது.
So in the coming days, this is going to happen.
வரக்கூடிய நாட்களிலே இது சம்பவிக்கும்.
Now comes to the fourth sign.
நான்காவது அடையாளம்.
The fourth living creature came.
நான்காவது ஜீவன் வந்தது.
And fourth horse coming.
நான்காவது குதிரையும் வருகிறது.
A pale horse is coming.
மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை, எட்டாம் வசனத்தில்.
And there is a one who is seated upon that horse.
அதிலே ஒருவன் அமர்ந்திருந்தான்.
His name is death and Hades.
அவனுடைய பெயர் மரணம் அல்லது பாதாளம்.
Now what is the fourth sign?
நான்காவது அடையாளம் என்ன?
Pestilences and the earthquakes.
கொள்ளை நோய்களும் மரணங்கள்.
That is a death.
அதான் மரணம்.
So the death is coming.
ஆகவே சாவு வருகிறது.
So the fourth sign is giving, that is going to happen very soon.
ஆகவே அந்த நானாவது அடையாளம் இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம்.
Many will die because of the hunger.
பசியினாலே, பட்டினியினாலே அநேகர் சாவார்கள்.
And that is one of the sign of the Lord's coming.
அது கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது.
That is increasing day by day.
அது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு போகிறது.
Now the fifth sign.
ஐந்தாவது அடையாளம்.
Many will be killed at that time.
அநேகர் கொல்லப்படுவார்கள்.
Now verse 9 you read.
ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம். நான் பார்த்தபோது அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே
கண்டேன்.
தேவனுடைய பலிபீடத்துக்கு கீழே இப்படிப்பட்ட கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம்.
Will be killed during the time of tribulation.
அங்கே உபத்திரவ காலத்திலே அநேகர் கொல்லப்படுவார்கள்.
And when they are living for the Lord, they will be killed.
கர்த்தருக்காக அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் கொல்லப்படுவார்கள்.
So this is the fifth seal judgment.
இதுதான் ஐந்தாவது முத்திரை நியாயத்தீர்ப்பு.
Now come to the sixth seal.
ஆறாவது முத்திரைக்கு வருவோம்.
There will be great anarchy, we see there. Anarchy.
அங்கே ஒரு ஒழுங்கற்ற குழப்பமான நிலைமை காணப்படும்.
பன்னிரெண்டாம்
வசனத்தை நாம் வாசிக்கலாம். அத்திமரமானது
அவர்
ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அங்கே ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி இருக்கிறது.
The sun is becoming dark, like very black in color.
சூரியன் கருப்பாக மாறுகிறது.
And the moon is becoming red in color.
சந்திரன் சிவப்பாக மாறுகிறது.
And the stars are falling from heaven.
அங்கே மேலிருந்து நட்சத்திரங்கள் கீழே விழுகிறது.
That means the shooting stars, mainly meteorites, are coming from heaven.
அங்கே இடம் மாறுகிற அந்த நட்சத்திரங்கள் வேகமாக வந்து விழுகிறது.
So we see that there is a great judgment coming upon the earth.
ஆகவே பூமியின் மேல் ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வருகிறதை பார்க்கிறோம்.
Now you look at verse 15-16.
அங்கே 15-16 வாசிக்கலாம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள்.
Yeah, here we see this, they are telling who will deliver us from the wrath of the lamb who is seated upon the throne.
அங்கே சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்க கூடிய ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை மறைப்பவன் யார் என்று சொல்கிறார்கள்.
It is very clear the judgment of God is falling upon the earth.
அங்கே பூமியிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பானது வந்துவிட்டது.
Everyone, rich or poor, kings or rulers or whatever may be, they are all crying. And who will help us to deliver from the wrath to come?
ஏழையோ பணக்காரனோ ராஜாக்களோ யாராக இருந்தாலும் எங்களை யார் விடுதலையாக்குவார் என்று அலறுகிறதை பார்க்கிறோம்.
And we see the great day of the Lord's wrath has come.
கர்த்தருடைய கோபத்தின் பயங்கரமான நாள் வந்துவிட்டது.
So the first series of judgment we see here.
ஆகவே இதனுடைய நியாய தீர்ப்புகளின் முதல் படியை நாம் முடிக்கிறோம்.
Sixth seal is broken.
ஆறாவது முத்திரை உடைக்கப்பட்டது.
This is what is mentioned here.
இதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
And Bible says, the book of Revelation, Matthew chapter 24 says that it is the beginning of sorrow.
அது வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறது.
So the beginning of sorrow is the first series of judgment.
ஆகவே இந்த வேதனையின் ஆரம்பத்திலே இந்த முதல் படியானது நிறைவேறுகிறது.
If the beginning is like that, what will be end, you can imagine.
ஆரம்பமே இப்படி இருக்குமானால் முடிவு எப்படி இருக்கும்?
Now chapter 7.
ஏழாம் அதிகாரம்.
Come very carefully, we see the event that is happening during this time is described there. An event that is happening during the time is described.
அந்த சமயத்திலே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
Now what is that is description there?
அங்க எதை பற்றி சொல்லி இருக்கிறது?
There we see from verse 1 to 10
முதலாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும்
the God's redeemed company of people we see them.
அங்கே கர்த்தரால் மீட்கப்பட்ட கூட்டத்தை நாம் பார்க்கிறோம்.
A Jewish community, God is redeeming them.
அங்கே ஒரு யூதர்களுடைய கூட்டம், கர்த்தர் மீட்டுக் கொண்ட யூதர்களுடைய கூட்டத்தை அங்கே பார்க்கிறோம்.
The total number is 144,000 people.
அதனுடைய மொத்த எண்ணிக்கையானது 144,000 பேர்.
Yeah, we see the God is sealing them on the forehead.
அவருடைய நெற்றியிலே கர்த்தர் முத்திரை பதிக்கிறார்.
See, the angel is coming and sealing them on the forehead.
அங்கே தேவதூதன் வந்து அவருடைய நெற்றியிலே முத்திரையிடுகிறார்.
From each tribe, 12,000 people are there.
ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர் இருக்கிறார்கள்.
So, how many tribes are there?
அங்கே எத்தனை கோத்திரங்கள் இருக்கிறது?
12 tribes are there.
12 கோத்திரங்கள்.
Now, you look at this and their name of the tribe.
அந்த கோத்திரங்களுடைய பெயர்களை பாருங்கள்.
Let me ask you one more question because you have to awake.
நீங்கள் கொஞ்சம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு கேள்வி கேட்கிறேன்.
Which is the tribe missing in this one?
இந்த பட்டியலில ஒரு கோத்திரமானது குறிப்பிடப்படவில்லை. எந்த கோத்திரம்?
Can you tell me which tribe is missing here?
யாருடைய கோத்திரம் இங்க இல்லை?
Many answers are there.
நிறைய பதில் இருக்கிறது.
தான்
கோத்திரமா?
Which is the tribe which is missing there?
கொஞ்சம் எழும்பி சொல்லலாம்.
Levi is there. It's not missing. You see verse 7. Joseph, of course, his children are mentioned. Manasseh and Ephraim.
They say Dan.
See, somebody is selling Dan.
Dan, Dan என்று சொல்லலாம்.
Yeah, Dan is missing here.
Dan கோத்திரம் இங்கே இல்லை.
Why Dan is missing?
ஏன் அந்த கோத்திரம் இங்கே இல்லை?
It's a very interesting thing.
அது ரொம்ப நமக்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடியதாக.
I personally believe the reasons for that.
தனிப்பட்ட முறையிலே காரணம் நான் இதுவென்று நினைக்கிறேன்.
I believe that the Dan is a tribe always promoted idol worship in Israel.
அங்க இஸ்ரவேலிலே விக்கிரகாராதனையை தூண்டிவிட்ட ஒரு கோத்திரமாக இருக்கிறது தான்.
And because of that,
அதன் காரணமாக
God is removing the tribe of Dan.
கர்த்தர் அந்த கோத்திரத்தை நீக்குகிறார்.
You know, in the coming days, Antichrist will be friendly with the Jewish people.
வரக்கூடிய நாட்களிலே அந்திகிறிஸ்துவானன் யூதர்களோடு நட்புறவு பாராட்டுவான்.
And in Israel, in the Palestine, there will come the last prime minister.
இஸ்ரேலிலே பாலஸ்தீனாவிலே கடைசி பிரதமராக அங்கே ஆக்குவார்.
And that prime minister, Bible says that he is going to come from the tribe of Dan.
அந்த கடைசி பிரதமரும் கூட அந்த தான் கோத்திரத்திலிருந்து வருவார் என்று நம்புகிறார்கள்.
We will study about that.
நாம் அதை குறித்து படிக்கலாம்.
In chapter 13 we read about that.
13ஆம் அதிகாரத்திலே அதை பார்க்கிறோம்.
And this man will erect the image of Antichrist in the temple.
அங்கே ஆலயத்திலே அந்திகிறிஸ்துவனுடைய சிலையை அவன் நிறுவுவான்.
And he will promote the people or help the people to worship that idol.
அந்த சிலையை வணங்கும்படி மக்களை தூண்டுவான்.
That means throughout the history of Israel,
இஸ்ரவேலுடைய முழு வரலாற்றிலும்
the tribe of Dan promoted idol worship.
தான் கோத்திரம் தான் விக்கிரக ஆராதனையை அங்கே ஊக்கப்படுத்தி இருக்கிறது.
So even in the coming days it is going to be promoted by Dan.
வரக்கூடிய நாட்களிலும் தான் கோத்திரம் தான் அங்கே உற்சாகப்படுத்தும்.
So God is not included the tribe of Dan here.
ஆகவேதான் கர்த்தர் அந்த கோத்திரத்தை இங்கே சேர்க்கவில்லை.
So God is calling this 144,000 people.
இங்கே 144,000 பேரை அவர் அழைக்கிறார்.
What they are going to do?
அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்?
They are the servants of God.
அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
And they are very mighty men.
அவர்கள் நல்ல பலசாலிகள்.
Actually, I don't have the explanation. Let me tell you, they are each one will be like Apostle Paul.
ஒவ்வொருவரும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல இருப்பார்கள்.
144,000 apostle Pauls. You can imagine.
144,000 பவுல்கள் சேர்ந்தால் எப்படி இருக்கும்?
How they will be, really the whole world can be evangelized.
உலகம் முழுவதும் அங்கே சுவிசேஷம் அறிவித்து பயன்படுத்த முடியும்.
These men sealed by God.
தேவனால் முத்திரையிடப்பட்ட இந்த மனிதர்கள்.
And they are going to evangelize the whole world.
உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார்கள்.
Now Paul once he said like this.
பவுல் ஒரு முறை இப்படி சொன்னார்.
I was born before time.
நான் குறிப்பிட்ட காலத்திற்கு முந்தியே நான் பிறந்தேன்.
1 Corinthians chapter 15 we read that.
1 Corinthians 15th அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Or what he mean is like this.
அதனுடைய அர்த்தம் என்ன?
I am an immature child, born as an immature child.
ஒரு காலத்திற்கு முன்பே பிறந்த குழந்தையை போல் நான் இருக்கிறேன்.
That means you know that normally 9 months it takes for the child to be born.
பொதுவாக ஒரு குழந்தைக்கு 9 மாதங்கள் ஆகும்.
But some children they are born in the month of 7th month and the 8th month and all.
சில குழந்தைகள் 7 அல்லது 8வது மாதத்திலே பிறக்கிறது.
Then they keep the hospital, people keep it the incubator.
அங்கே இன்குபேட்டர் என்கிற ஒரு கருவிக்குள்ளாக அந்த குழந்தையை வைத்திருப்பார்கள்.
The child will grow.
அங்கே குழந்தை வளரும்.
Paul says,
பவுல் சொல்கிறார்,
I am like that.
அப்படிப்பட்ட குழந்தையை போல் நான் இருக்கிறேன்.
I was born before time.
நான் குறித்த காலத்திற்கு முன்பு பிறந்தவனாக இருக்கிறேன்.
Actually he was referring to this one.
உண்மையாகவே இதைத்தான் அவர் சொல்கிறார்.
I am supposed to be born during that time.
அந்த சமயத்திலே நான் பிறந்திருக்க வேண்டியவன்.
But God revealed me and I was saved before time.
அதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார்.
So that is why I told you.
ஆகவே நான் சொன்னேன்,
there will be 144,000 people who are like Paul.
144,000 பேர் பவுலை போன்றவர்கள் இருந்தார்கள்.
I hope you are getting my point.
நான் சொல்லுகிறது புரிகிறதா?
So they are the servants of God.
அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்.
They will preach the gospel.
அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்.
But the church is there at that time?
அங்கே சபை இருக்கிறதா அந்த நேரத்தில்?
Is the church is there? Yes or no?
அந்த இடத்துல சபை இருக்குதா?
Church is not there.
அங்கே சபை இல்லை.
But the preaching of the gospel will continue.
ஆனாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறது தொடர்ந்து நடக்கும்.
Matthew chapter 24 again you come to Matthew chapter 24.
பழையபடி மத்தேயு 24க்கு போனால்
verse 14 you read. Verse 14.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது முடிவு வரும்? உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது. இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லப்படவில்லை.
இன்னும்
நூற்றுக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை கேட்காமல் இருக்கிறார்கள்.
By this man 144,000 people.
இந்த 144,000 பேரால
the gospel will be spread everywhere.
சுவிசேஷம் உலகம் முழுவதும் அங்கே பரவும்.
By that time
அந்த நேரத்தில்
the end will come.
முடிவு வரும்.
Lord Jesus will come on the Mount of Olives.
கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒலிவை மலையிலே வந்து இறங்குவார்.
Along with the church we are coming.
சபையாரோடு வருவார்.
And he will come on the Mount of Olives.
அந்த ஒலிவை மலையிலே வந்து இறங்குவார்.
That is known as the glorious appearance of Lord Jesus Christ.
கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தை காட்டுகிறது.
And in chapter 7
ஏழாம் அதிகாரத்தில்
we see from verse 11 onwards
11ஆம் வசனத்திலிருந்து இங்கே ஒரு கூட்ட மக்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம்.
And we read about them.
அதை குறி அவர்களை குறித்து வாசிக்கிறோம்.
And they are holding in their hands we see about verse 13 onwards you read.
13 வாசிக்கிறேன். 7:13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து
வெளுத்தவர்கள்.
அங்கே பரலோகத்திலே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது.
And there was a question was asked.
ஒரு கேள்வி கேட்கப்பட்டது.
Who are these people from where they are coming from?
இந்த மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள்?
And say that they came out of the great tribulation.
அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள்.
And they washed the robes and made them white in the blood of the lamb.
அவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
A great multitude.
ஒரு பெரிய கூட்டம்.
And there the Gentile cities mentioned verse 9 says a great Gentile multitude.
அங்கே புறஜாதிகள் என்று சொல்லி 9வது வசனத்திலே பார்க்கிறோம்.
So we see they are holding palms in their hands.
கையிலே அந்த குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Yeah, they are worshiping there in heaven.
அங்கே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்?
They came from great tribulation.
அந்த மிகுந்த பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்.
The church is not there.
சபை அங்கே இல்லை.
Then who is going to speak the gospel to these people?
இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்றது யார்?
How they are going to be saved?
எப்படி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்?
Hundreds of people, not one or two.
ஒன்று ரெண்டல்ல, நூற்றுக்கணக்கான பேர்.
A great multitude whom you cannot count.
நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருக்கிறது.
Oh brother Koshi, what you are talking about?
கோஷ்டி சகோதரனே என்ன சொல்றீங்க?
Salvation is there after the church was gone.
சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் ரட்சிப்பு உண்டா?
And if the church is not there, how the people will be saved?
இங்கே சபை இல்லை என்றால் மற்ற மக்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க?
This is what the Bible says.
இதான் வேதம் சொல்கிறது.
The Jewish people,
யூதர்கள்,
they will preach the gospel.
அவர்கள் சுவிசேஷத்தை
அறிவிப்பார்கள்.
நூற்றுக்கணக்கான புரஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள்.
Throughout the world people will be saved.
உலகம் முழுவதும் அநேக ரட்சிக்கப்படுவார்கள்.
Oh, that is a good idea.
அது ஒரு நல்ல ஐடியா தான்.
That is there.
அது அப்படி இருந்தால்
then why we need to be saved here? At that time we will be saved.
அந்த நேரத்துல கூட நம்ம ரட்சிக்கப்படலாமே, ஏன் இப்போ ரட்சிக்கப்படணும்?
Isn't it? We will see everything, Antichrist coming from Rome and giving a seal to everyone, identity number to everyone, then we will be saved.
Antichrist எல்லாம் பார்த்துட்டு அந்த நம்பர் எல்லாம் பார்த்துட்டு அப்போ நம்ம ரட்சிக்கப்படலாமே, இப்போ ஏன் அவசரம்?
Why we are bothered about salvation now?
இப்போ ஏன் ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும்?
What is your idea about it?
இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
சொல்லு. It's a good idea, isn't it? We will see Antichrist coming, then we will be saved. It's all right.
Antichrist பார்த்துட்டு ரட்சிக்கப்படலாமே.
Let me tell you.
உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன்.
Brothers and sisters.
அருமையான சகோதர
சகோதரி. God has entrusted us the responsibility of sharing the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியான பொறுப்பை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார்.
And there is a great commission God has given to us.
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வேலை.
Today we have to speak the gospel.
இன்றைக்கு நாம் இதை அறிவித்தாக வேண்டும்.
Today is the day of salvation.
இன்றைக்கு இரட்சிப்பின் நாள்.
And today is the person who is accepting Jesus, he will be saved.
இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் இரட்சிக்கப்படுவார்.
Let me tell you one thing.
ஒரு காரியத்தை சொல்ல
விரும்புகிறேன். A person who heard the gospel today,
இன்றைக்கு ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு,
and he will never accept the gospel again in the time of tribulation.
அவன் ஏற்றுக்கொள்ளாதவன் அந்த உபத்திரவ காலத்திலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
He God will not allow him to be saved, let me tell you in that way.
கர்த்தர் அவனை அப்படி அனுமதிக்கவும் மாட்டார்.
If anybody heard the gospel today,
இன்றைக்கு ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு,
and if he is entering into the period of antichrist,
அந்த அந்திக்கிறிஸ்துவினுடைய காலத்திலே நுழைந்து போகும் பொழுது,
he will hear the gospel there.
அங்கேயும் சுவிசேஷம் கேட்கலாம்.
But God will not allow him to be saved.
அவன் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார்.
Because God has given him an early chance.
ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார்.
So today is the day of salvation.
ஆகவே இன்றைக்கு ரட்சிப்பின் நாள்.
If you heard the gospel many times,
அநேக முறை சுவிசேஷத்தை கேட்டும்,
if you have not accepted Jesus as your personal savior,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்.
This is the last chance for you.
இதுதான் உங்களுக்கு கடைசி தருணம்.
Even if you enter into the tribulation and hear the gospel,
நீங்கள் அந்த உபத்திரவ காலத்திலே நுழைந்து சென்று பழையபடி சுவிசேஷத்தை கேட்டாலும்,
let me tell you, you will not be saved.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது.
Is there any verse in the Bible for that?
அதற்கு ஏதாவது வசனம் உண்டா?
Yes, it is there.
இருக்கிறது.
Bible very clearly says about it.
வேதாகமம் தெளிவாக சொல்கிறது.
The second Thessalonians chapter 2.
2 தெசலோனிக்கேயர் 2 வசனம்.
You read chapter 2 completely, actually you can see the coming of the antichrist is described there.
2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம்
that speaks about the coming of the antichrist.
அது அந்திக்கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறது.
And in verse 11, 10 and 11 you read for our saving the time.
அங்கே 10 11வது வசனத்திலே காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறதை குறித்து போட்டிருக்கிறது.
Yeah, read it.
அதை வாசிக்கலாமே.
2 Thessalonians chapter 2 verse 10 and 11.
2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 10 வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை.
The love of truth was not there in them.
அங்கே சத்தியத்தை நேசிக்கிற உள்ளம் அவர்களுக்கு இல்லை.
God has given the chance today to you.
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்.
And if you are rejecting that,
நீங்கள் அதை வேண்டாம் என்று புறக்கணித்தால்,
what God will do?
கர்த்தர் என்ன செய்வார்?
You read verse 11.
11வது வசனத்தை பாருங்கள். 2:11. ஆகையால்
that's correct.
சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார்.
Yeah, God shall send them strong delusion.
அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார்.
Or in a simple way, God will not allow them to believe.
எளிமையான முறையில் சொல்ல போனால் ஆண்டவர் நம்பும்படியாக அனுமதிக்க மாட்டார்.
So today those who heard the gospel,
இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்பவர்கள்,
if you enter into the tribulation,
அந்த உபத்திரவ காலத்திலே நுழைந்தாலும்,
and you hear the gospel again,
அப்பொழுது மீண்டும் சுவிசேஷத்தை கேட்டால்,
there is no second chance for you.
இரண்டாவது தருணம் இல்லை.
You will not accept Jesus as your personal savior.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த சமயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள்.
Some people say that even if you are not saved, you enter, then you will be saved. No, no second chance.
சிலர் சொல்கிறார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே கூட பார்த்துக் கொள்ளலாமே என்று சொல்லி நினைக்கிறார்கள்.
So the Bible very clear about that, there is no second chance.
வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, இரண்டாவது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இல்லை.
God will send a strong delusion that they should not believe, but they will believe the lie or the antichrist.
அங்கே கொடிய வஞ்சகத்தை பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்வார்.
So this is what the chapter 7 speaks to us.
இதுதான் ஏழாம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது.
Chapter 7 speaks to us about the great work of salvation of God during the time of tribulation.
அங்க உபத்திரவ காலத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கிறது குறித்து அங்க ஏழாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
See, in the midst of the judgment,
அதன் நடுவிலே,
God is a merciful God and a gracious God.
கர்த்தர் இரக்கமுள்ள கர்த்தர்.
God is a righteous God.
அவர் நீதியுள்ள தேவன்.
He will judge the wicked ones.
அங்கே கொடியவர்களை நியாயம் தீர்ப்பார்.
But at the same time, he is a loving God.
அதே சமயத்தில் அன்புள்ள கர்த்தர்.
He will love the Jewish people.
அவர் யூதர்களை நேசிக்கிறார்.
Thousands and thousands of the Jewish people will be saved.
ஆயிரம் ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள்.
Same way in the Gentiles.
அவர் புறஜாதிகளை ரட்சிப்பார்.
And the thousands of the Gentiles will be saved.
அங்கே ஆயிரக்கணக்கான புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுவார்.
God is a gracious God.
கர்த்தர் கிருபையுள்ள தேவன்.
Now the third thing we have coming.
மூன்றாவது காரியம் நாம் பார்க்க
போகிறோம். The seventh seal, chapter 8, verse 1.
எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் ஏழாம் முத்திரை உடைக்கப்படுகிறது.
See, seventh seal, there is a silence.
ஏழாவது முத்திரையிலே அங்கே ஒரு அமைதல் உண்டாகிறது.
I kept it blank to show that is a silence.
அது அமைதி என்கிறதற்காக நான் வெற்றிடமாக.
There is a silence in heaven.
அங்கே பரலோகத்தில் ஒரு அமைதி.
Why there is silence in heaven?
ஏன் அமைதி?
Actually, in heaven there is no silence. Always it is a sound is there.
பரலோகத்திலே அப்படி அமைதி உண்டானதில்லை, எப்பொழுதும் சத்தம் இருந்து கொண்டே இருக்கும்.
24 hour holy 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 the worship is going on.
24 மணி நேரமும் பரிசுத்தர் 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 என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும்.
But the seventh seal is broken.
ஆனா அது ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது
there is silence there.
அங்கே அமைதி.
Or the heaven is preparing for the next series of judgment.
அடுத்து நடக்க போகிற நியாய தீர்ப்புகளுக்கு பரலோகமானது ஆயத்தப்படுகிறது.
What is the next series of judgment?
அடுத்து வரக்கூடிய அங்கே நியாய தீர்ப்புகள் எது?
The trumpet judgment.
அங்கே எக்கால நியாயத்தீர்ப்பு.
Now we see the trumpet judgment.
அங்கே எக்கால நியாயத்தீர்ப்பு.
The seven angels are appearing with the trumpet there.
அங்கே ஏழு தூதர்கள் எக்காலத்தோடு வருகிறார்கள்.
And as they are blowing one after the other,
ஒருவர் பின் ஒருவராக அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது,
And the God's judgment is falling upon the earth.
ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு பூமியிலே விழுகிற பொழுது,
Oh, the great judgment is falling upon the earth.
அந்த பூமியிலே ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வருகிறது.
So we have seen the first series of judgment.
ஆகவே இதனுடைய முதல் பிரிவை நாம் பார்த்தோம்.
And now the second series of judgment is starting.
இப்பொழுது நியாயத்தீர்ப்பின் இரண்டாவது பிரிவுக்கு நாம் வருகிறோம்.
Now let us turn to the second series of judgment.
அந்த இரண்டாவது பிரிவுக்கு நாம் போகலாம்.
Now the first trumpet is blown.
முதலாவது எக்காளம் ஊதப்படுகிறது.
Now read there the first chapter 8.
எட்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 8 ஏழாம் வசனம், முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று.
Yeah, there is a great rain mixed with the blood, with the hail, fire and blood is coming as the judgment.
அங்கே ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் வருகிறதை பார்க்கிறோம்.
ரத்தம் கலந்த கல்மழை, the blood is mixed in the rain.
ரத்தம் கலந்த கல்மழையை பார்க்கிறோம்.
Sometimes is it possible?
அது நடக்குமா?
Sometimes we wonder.
சில சமயத்தில் ஆச்சரியப்படுகிறது.
I hope you are very close to Kerala, state of Kerala.
நீங்கள் கேரளாவோடு அதனுடைய ஓரத்தில் இருக்கிறீர்கள்.
The few years before,
சில வருஷங்களுக்கு முன்பு,
I still remember in there was a report in Kerala newspapers.
கேரளா செய்தித்தாள்களிலே சில காரியங்கள் எழுதப்பட்டிருந்ததை
நான் பார்த்தேன். Many parts of Kerala,
கேரளாவினுடைய அநேக பகுதிகள்,
experience a rain full of blood.
அங்கே ரத்தம் கலந்த மழை விழுந்ததாக நான் செய்தித்தாளிலே பார்த்தேன்.
Do you remember that incident?
அதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ
தெரியல. It was reported in almost all the papers.
அங்க அநேக பகுதி பேப்பர்களிலே வந்தது.
And it is a heavy rain and they collected it full of blood.
அங்க நல்ல மழை ஆனால் அதை சேகரித்த பொழுது ரத்தமாக இருந்தது.
And scientists have told even now the experiment is going on what was that?
இப்பொழுது கூட அறிஞர்கள் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
No, what I mean is that
நான் சொல்ல விரும்புகிற காரியம்
in our own lifetime there was an incident where the blood came from in the along with the rain.
நம்முடைய வாழ்நாளிலேயே அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் கலந்த மழையை குறித்து நாம் பார்க்கிறோம்.
So it is easy to understand the same thing can happen.
ஆகவே அதே காரியம் அப்பொழுதும் நடக்கலாம்.
Hail, fire and blood.
அங்கே ரத்தம் கல்மழை அக்கினி.
Yeah, maybe a lightning and the thunder may come.
அங்கே மின்னலும் இடியும் கூட சேர்ந்து வர முடியும்.
We understand like that.
நாம் அதை அப்படி புரிந்து கொள்கிறோம்.
Now the second trumpet was blown.
இரண்டாவது எக்காளம் எட்டாவது வசனம். இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது.
Yeah, a great mountain with a burning with fire was cast into the sea.
அக்னியால் எரிகிற ஒரு பெரிய மலை கடலிலே போடப்பட்டது.
You know the first trumpet?
முதலாவது எக்காலம் உங்களுக்கு ஞாபகம்
இருக்கு. Where it is affected? Where it is affected?
அது எங்கே பாதிப்பு ஏற்படுத்துகிறது?
It is mentioned that upon the earth.
அது பூமியில.
Note down, upon the earth.
அது பூமியின் மேலே.
The second trumpet.
இரண்டாவது எக்காலம்.
Where it is affected?
எதை பாதிக்கிறது?
In the sea.
கடலிலே பாதிப்பு உண்டாக்குகிறது.
So a great mountain is falling into the sea.
கடலுக்குள்ளே ஒரு பெரிய மலை விழுகிறது.
I don't know what it is. I do believe the sea mountain only. I don't have to interpret it more than that.
இதற்கு மேலே நான் என்னுடைய சொந்த விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை.
Some people that it is America is falling into the sea. That is what is meant.
சிலர் அமெரிக்கா அப்படியே உள்ளே விழுதுன்னு சொல்றாங்க.
I don't want to interpret that. There's no scripture supporting that.
வேதாகமத்தில் வேற அடிப்படை இல்லாதனாலே நான் அந்த விளக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை.
So only the time will prove whether it is America or something else.
காலம் வரும்பொழுது அது அமெரிக்காவா என்ன என்பது நமக்கு தெரியும்.
So first of all we'll take as a mountain, a great mountain falling into the sea.
முதலாவது ஒரு பெரிய மலை கடலிலே விழுந்தது என்று புரிந்து கொள்வோம்.
Now the third trumpet.
மூன்றாவது எக்காலம்
பத்தாவது
வசனம். மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது.
Yeah, it is falling upon the fountains of water.
அங்கே நீரூற்றுகளிலே நட்சத்திரம் விழுந்தது.
Now the first one upon the earth.
முதலாவது பூமியின் மேல் விழுந்தது.
The second one.
இரண்டாவது உள்ளது
upon the sea.
கடலிலே விழுந்தது.
The third one.
மூன்றாவது
upon the fountains of water.
அங்கே நீரூற்றிலே விழுகிறது.
And it became bitter wormwood.
அங்கே ஒரு கசப்பான நிலைமையாக மாறிவிட்டது.
Nobody can drink water. It is affected the drinking water.
அந்த குடி தண்ணீரை யாரும் குடிக்க முடியாது.
Now the fourth one.
நான்காவது காரியம் பதி பனிரெண்டாம் வசனம். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்து பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிட்டு இரவிலும் அப்படியே
ஆயிற்று.
மூன்றில் ஒரு பங்கு பாதிக்கப்பட்டது.
Sun, moon and stars are affected.
அங்கே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது.
Or the space and the atmosphere is affected.
அங்கே சூழ்நிலைகள் எல்லாம் மாறியது.
Now look at that again.
அதை மறுபடியும் பாருங்கள்.
Now chapter 8 we were talking about the trumpet judgment.
எட்டாம் அதிகாரத்திலே அங்கே எக்காலம் சம்பந்தப்பட்ட நியாய தீர்ப்பை பார்க்கிறோம்.
Now four areas are affected.
நான்கு பகுதிகள் பாதிக்கப்பட்டது.
One, earth.
முதலாவது பூமி.
Second, sea.
இரண்டாவது கடல்.
Third, fresh water.
மூன்றாவது நல்ல தண்ணீர்.
The fourth.
நான்காவது
the space, the atmosphere and everything.
அங்க விண்வெளி அதை சூழ்ந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டது.
And then appeared an angel said the much more judgment is going to come.
அந்த சமயத்திலே ஒரு தூதன் தோன்றி இன்னும் அநேக பாதிப்புகள் வரும்.
Why these four areas are mentioned?
ஏன் இந்த நான்கு பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது?
We have very interesting to note that these four areas are destroyed by man.
இந்த இந்த நான்கு பகுதிகளும் மனிதனாலே பாதிக்கப்பட்ட பகுதிகள்.
You know, nowadays one of the major world problem is pollution.
இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்பது உலகம் முழுவதும் தீட்டுப்பட்ட பாதிக்கப்பட்ட மாசுபட்ட ஒரு நிலைமை.
Being a zoology professor, I taught and I learned lot about the pollution.
விலங்கியல் பேராசிரியர் என்கிற முறையில இப்படிப்பட்ட பாதிப்புகளை குறித்து எனக்கு அதிகமாக தெரியும்.
We know that the man is the only creature on the earth which destroyed his own place.
மனிதன் ஒருவன் தான் தன்னுடைய இடத்தையே பாழாக்கி போட்டவன் என்பதை நாம் அறிய வேண்டும்.
When God created man,
மனிதனை கர்த்தர் உண்டாக்கின பொழுது,
God told you take care of it.
இதெல்லாம் கவனித்துக் கொள் என்று சொன்னார்.
But instead of taking care,
கவனித்துக் கொள்கிறதை விட்டுவிட்டு,
he destroyed everything.
எல்லாவற்றையும் அழித்து போட்டான்.
He was not taken care of the nature.
இயற்கையை அவன் கவனிக்கவில்லை.
You know, if you are lion,
சிங்கம்,
or a elephant,
அல்லது ஒரு யானை,
they are all concerned about their survival.
அவைகள் எல்லாம் தங்களுடைய வாழுகின்ற நிலைமையை குறித்து கவலைப்படுகிறது.
You know, the elephant, they eat bamboo, right?
இந்த யானையானது மூங்கிலை சாப்பிடுகிறது.
So when the elephant goes to eat the bamboo,
அந்த மூங்கிலை சாப்பிட போகும் பொழுது,
they will not eat completely.
அதை முழுவதும் சாப்பிடாது.
They will retain something there and underneath.
அங்கே அடியிலே கொஞ்சத்தை வைத்து விடும்.
And they will go to the other one.
அடுத்ததற்கு செல்லும்.
Why do they like that?
ஏன் அப்படி செய்கிறது?
Because they know that it has to grow again and they have to come again.
அது பழையபடி முளைத்து வர வேண்டும், நமக்கு தேவைப்படும்
என்று விட்டுவிடும். So even an elephant knows how to take care of the nature.
ஆகவே ஒரு யானைக்கு கூட இயற்கையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது.
If a lion is hungry,
ஒரு சிங்கம் பசியா இருக்கும் பொழுது,
it knows how much hunger is there.
எவ்வளவு பசி இருக்கிறது என்று தெரியும்.
And when they kill an animal,
ஒரு மிருகத்தை கொல்லும் பொழுது,
they will kill an animal which is needed for their hunger. They will not kill a big animal.
அவருடைய பசிக்கு தேவையான அளவு உள்ள மிருகத்தை மாத்திரம் அடிக்கும்.
So we know that all the animal knows how to survive on the world.
ஆகவே உலகத்தில் இருக்கிற மிருகங்களுக்கு கூட எப்படி உலகத்திலே வாழ வேண்டும் என்று தெரியும்.
What about man?
மனிதனை பற்றி என்ன?
He destroys everything.
அவன் எல்லாவற்றையும் அழித்து போடுவான்.
Every surrounding he destroys.
எல்லா சூழ்நிலையையும் அழித்து போடுவான்.
The earth on which he is living he destroys.
அவன் வாழுகின்ற அந்த பூமியை அழித்து விட்டான்.
We call it as land pollution.
அது நில அளவிலான பாதிப்பு என்று நமக்கு தெரியும்.
My house should be clean.
என்னுடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும்.
Very clean my house.
நான் சுத்தமாக வைத்துக்
கொள்கிறேன்.
எல்லா கச்சடாவையும் அழுக்கையும் தூக்கிக் கொண்டே வெளியே அங்கே கொண்டு போய் போட்டு அந்த நிலத்தை நான் கெடுத்து
போடுவோம்.
பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம் என்று எத்தனையோ விளம்பரங்கள் செய்து அங்கே நிலம் பாழாகிறது. அங்கே கடல் எப்படி
இருக்கு? The entire sea is polluted.
கடல் முழுவதும் பாதிக்கப்படுகிறது.
All mercury, lithium and all the cadmium, all these highly toxic substances are pumped into the water.
மெர்க்குரி, லித்தியம் போன்ற அநேக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழிவுப் பொருட்கள் எல்லாம் உள்ளே போடப்படுகிறது.
You know, in Japan they got a disease.
ஜப்பானில் ஒரு நோய் வந்தது.
They saw Minamata disease is called.
அதற்கு பெயர் Minamata.
Because they ate the fishes.
மீன்களை
சாப்பிடும் அவருடைய
மூளை பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு பைத்தியம்
பிடிக்கிறது.
இயற்கை நல்ல தண்ணீரை பற்றி தெரியும்.
10-15 இயர்ஸ் பிஃபோர்,
10-15 வருஷங்களுக்கு
I'm sure old people they never carried water bottle. Have you carried water bottle?
வயதானவர்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் தண்ணி பாட்டில தண்ணி கொண்டு போனீங்களா?
We never used to carry water bottle.
நாங்க எல்லாம் பாட்டில தண்ணி கொண்டு போல.
We were drinking directly from the well or the water directly.
நேரடியாகவே கிணற்றில் இருந்தோ மற்ற இடங்களில இருந்தோ அப்படியே தண்ணீரை
குடிச்சோம். Now everybody carrying the water bottle. Why?
இப்பொழுது ஒவ்வொருவரும் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறோம்.
The drinking bottle is affected.
ஏனென்றால் குடிதண்ணீர் பாதிக்கப்பட்டது.
I always tell my students,
நான் என்னுடைய மாணவர்களிடத்தில் அடிக்கடி சொல்வேன்,
if it continues,
இது தொடர்ந்து போனால்,
the next generation, our children will carry oxygen bottles.
நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஆக்சிஜனை பாட்டிலே அடைத்து கொண்டு போக வேண்டிய
நிலைமை. Because we have polluted the entire air.
நாம் எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டோம்.
Here is, that is why the entire air, the space is polluted.
உலகம் முழுவதும் உள்ள எல்லாம் மாசுபட்டு
போய்விட்டார்.
இதை ஒரு நோக்கத்தோடு
எழுதியிருக்கிறார்.
நான்கு பகுதிகள் மனிதன் பாழாக்கி
போட்டார்.
இந்த பூமியை சேதப்படுத்தினவர்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார்.
நான்
அறிவியலை பற்றி மாத்திரம் பேசுறேன் என்று நினைக்க வேண்டாம்.
You read in 11, chapter 11,
அங்கே 11 அதிகாரத்தில்
verse 18 you read.
பதினோராம் அதிகாரம்
Why the Lord is coming here?
பதினெட்டாம் வசனம் ஏன் கர்த்தர் வருகிறார்
There we see that he will destroy, should destroy them who destroy the earth.
18. ஜாதிகள் கோபித்தார்கள் அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி
தேவனை
பூமியை கெடுத்தவர்களை அவர் கெடுத்து போடுவார்
Jesus is coming here.
இயேசு இங்க வரப்போகிறார்
to destroy those who destroyed the earth.
பூமியை கெடுத்தவர்களை கெடுத்து போடும்படி
So the judgment of God is falling upon all these four areas.
ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லா பகுதிகளிலும் வரப்போகிறது
Lord is coming again.
கர்த்தர் மீண்டும் வருகிறார்
And the judgment is going to fall upon the mankind.
மனித இனத்தின் மீது அந்த நியாய தீர்ப்பு விழப்போகிறது
I think we as the believers should take care of the nature.
ஆகவே நாம் விசுவாசிகள் இந்த இயற்கையை நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டும்
I always say that believers should be eco-friendly. You know, we should be eco-friendly.
நாம் இந்த சுற்று சூழ்நிலைகளுக்கு நட்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்
We should be conscious about our surrounding.
நம்முடைய சூழ்நிலைகளை குறித்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும்
Now come to chapter 9. I will tell something about it.
ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது
Because otherwise we are behind the schedule.
நாம் சற்று பின்தங்கியே போகிறோம்
So half that I will finish it.
அதில் பாதி முடிக்கலாம்
Now chapter 9
வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம்
Judgment is mentioned about fifth trumpet judgment.
ஐந்தாம் எக்காலத்தை பற்றி பார்க்கிறோம்
Now just to read that.
ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று அந்த குழியில் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது
See that the fifth trumpet was blown
ஐந்தாவது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது
and an angel is falling
அங்கே ஒரு தூதன் வருகிறான்
and he is having a key
அவனிடத்தில் ஒரு திறவுகோல் இருக்கு
and he opened the bottomless pit
அங்கே அடியில்லா குழியை அவன் திறந்து விடுகிறான்
and when he opened the bottomless pit
அந்த அடியில்லா குழி திறக்கப்பட்ட பிறகு
and we see a huge smoke is coming out
பெரிய அளவில் புகை வருகிறது
and in the smoke
அந்த புகையில்
there are some locust like creatures are coming
அங்கே வெட்டுக்கிளியை போல சில காரியங்கள் அங்கே வருகிறது
and there is a king for that locust
அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜா இருக்கிறது
and that name of the king is Apollon
அந்த ராஜாவினுடைய பெயர் அப்பல்லோ
he is the ruler of this king
அவன் தான் இவற்றையெல்லாம் ஆளுகை செய்கிறவன்
they are given the right or the power to give pain to the people on the earth
அங்கே மக்களை வேதனைப்படுத்தும்படி அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது
they were actually stinging the people and 5 months they will causing trouble to the people
5 மாதம் அளவுக்கு அந்த மக்களை கொட்டி வேதனை உண்டாக்கும்
the 5 months they were tormented extreme pain
5 மாதம் அளவும் அதிக வேதனையே அந்த மக்களுக்கு கொடுத்தது
and because of the pain
அந்த வேதனையினாலே
they deserve to die
அவர்கள் சாக விரும்பினார்கள்
and but nobody will die
ஆனால் சாக மாட்டார்கள்
so we see an extreme pain is there
ஆகவே அதிக அளவு வேதனையை பார்க்கிறோம்
now the question is what is this one
கேள்வி என்னவென்றால் இது என்ன
is it really the locust
அது உண்மையிலேயே அந்த வெட்டுக்கிளிகளா
no if you read the description we know that they are not really raw locust
ஆனால் கொடுக்கப்பட்ட விளக்கத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவைகள் வெட்டுக்கிளிகள் அல்ல
now you can understand
நீங்கள் ஒரு காரியத்தை
புரிந்து கொள்ளலாம் when you read and study about the bottomless pit
அங்கே அடி குழியை பற்றி படிக்கும் போது
பைபிள் சேஸ் லைக் திஸ்
வேதாகமம் இப்படி சொல்கிறது
பாட்டம்லெஸ் பிட் இஸ் எ பிளேஸ் வேர் தி டீமன்ஸ் ஆர் கெப்ட்
அடியிலா அந்த குழி அல்லது பாதாளத்திலே பிசாசினுடைய காரியங்கள் அவனுடைய ஆட்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது
all the evil spirits are there in the bottomless pit
அசுத்த ஆவிகள் எல்லாம் அங்கே இருக்கிறது
and there are so many wicked spirits are there
அங்கே இந்த அசுத்த ஆவிகள் இருக்கிறது
if they come out
அவைகள் வெளியே வரும்போது
they will trouble human beings
மனிதர்களை பாடுபடுத்தலாம்
because of that
அதன் காரணமாக
God is binding them and keeping there in the bottomless pit
கர்த்தர் அவர்களை அந்த குழியிலே போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்
but during the tribulation period
உபத்திரவ காலத்திலே
the fifth trumpet blown
ஐந்தாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது
this locust will be released
இந்த வெட்டுக்கிளிகள் வெளியே வருகிறது
or the demons will be released
இந்த பிசாசின் ஆட்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்
these demons will cause a trouble to human beings
இந்த பிசாசின் ஆட்கள் வேதனையை கொடுக்கும்.
They are not literally locust.
அவைகள் மேலோட்டமாக வெட்டுக்கிளிகள் அல்ல.
Because of the locust there is no king.
அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை.
So this trouble will come upon them.
ஆகவே மக்கள் மீது வேதனை வரும்.
This is what is mentioned here.
இதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
This is the fifth trumpet judgment.
இதான் ஐந்தாவது எக்கால நியாயத்தீர்ப்பு.
A demonic attack will there.
பிசாசுனுடைய ஒரு பெரிய தாக்குதல் அங்கே இருக்கும்.
Now we have the sixth trumpet. We will continue in the next class.
ஆறாவது எக்காலம் அதை நாம் அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம்.
So if God willing tomorrow early morning we will be starting again.
கர்த்தருக்கு சித்தமானால் காலையிலே நாம் முதல் பகுதியாக நாம்
And the sixth trumpet judgment speaks about the final world war.
அங்கே ஐந்தாவது எக்காலம் என்பது இறுதி உலக யுத்தத்தை குறித்து சொல்லப்படும்.
So we will be studying about that in the tomorrow morning.
காலையிலே அதை குறித்து நாம் படிப்போம்.
So I am sure you understood about the book of Revelation.
ஆகவே வேத வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
Is it simple or difficult?
எளிதாக இருக்கிறதா கஷ்டமா இருக்கா?
I think it is simple.
அது மிகவும் எளிது என்று
நினைக்கிறேன். Because the Lord is going to possess the earth.
கர்த்தர் பூமியை ஆளுகை செய்ய போகிறார்.
He is having the authority because he is holding the scroll with the seven sealed scroll.
அந்த ஏழு முத்திரையிடப்பட்ட அந்த புத்தகத்தை வைத்திருக்கிறதுனாலே அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது.
And he is coming to judge those who are destroyed the earth.
உலகத்தை பூமியை கெடுத்தவர்களை அவர்கள் கெடுக்கும்படியாக வருவார்.
So our Lord is going to come.
கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார்.
As we study this,
இதை படிக்கிற பொழுது,
and when we look around us,
நம்மை சுற்றிலும் பார்க்கும் பொழுது,
we will understand one thing.
ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம்.
The coming of the Lord is very very soon.
கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக.
Yes, he also says like that.
அவரும் அப்படி சொல்லுகிறதுனால,
surely I will come.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
Before going to rest. Now we are going to rest today.
இன்று இளைப்பாறு முன்பாக
Can we able to pray?
நாம் இப்படி ஜெபிக்க முடியுமா?
Oh Lord, even so come Lord Jesus.
கர்த்தாவே ஆமென், கர்த்தராவே இயேசுவே வாருமே.
Yes, Lord Jesus Christ is going to come.
கர்த்தர் சீக்கிரம் வருகிறார்.
He is going to come as the King of Kings and the Lord of Lords.
ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக வரப்போகிறார்.
May God bless this verse to our